நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தமிழக கிராமம் ஒன்றிலிருந்து கிளம்பி இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பது என்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வு. அப்படியான சாதனையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த கிரிக்கெட் வீரர் தா. நடராஜன் அவர்கள். அவரின் பின்னணி கதை சோகமும் வலியும் கலந்தவை. கிரிக்கெட் ஆடுவதற்கு காலணி வாங்கும் பொருளாதார வலிமை கூட இல்லாத நடராஜன் எப்படி உச்சம் தொட்டார்? SBS தமிழுக்காக நடராஜன் அவர்களோடு கலந்துரையாடியவர் ஜனனி கார்த்திக் அவர்கள். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் டூர் முடித்து ஊர் திரும்பிய போது உங்கள் சொந்த ஊரான சேலம் சின்னப்பம்பட்டியில் மக்கள் கொடுத்த வரவேற்பை சர்வதேச ஊடகங்களே செய்தியாக்கியிருந்தன. உங்கள் கிராம மக்கள் இப்படி பிரமாதப்படுத்துவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா என்று கேட்டபோது கிரிக்கெட் வீரர் நடராஜன் இப்படி பதில் கூறினார்.
நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த அளவுக்கு கிரௌடு வந்து என்ன வெல்கம் பண்ணாங்க. ஏன்னா என்னோட ஊர் மக்கள் ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 500 பீப்புள்ஸ் வந்துட்டு சும்மா ரிசீவ் பண்ணுவாங்க. வில்லேஜ்ல அவ்வளோ யாரும் அவ்வளோ யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஊருக்கு போற வரைக்குமே எனக்கு அதுதான் இந்த சிம்பிளா இருக்கும், முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலான்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அந்த கிரௌடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் சிட்டிலேருந்தும் வந்திருக்காங்க. ஸோ அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அது ஷாக்கிங்காக இருந்தது. அதனால அந்த மொமெண்டம் வந்து இனிமேல் லைஃப்ல எப்படி ஒரு வரவேற்பு இருந்தது, ஏதோ பயங்கரமாக வின் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக அந்த மாதிரி இருந்தது. அது வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். லைஃப்லாம் சின்ன நார்மல் கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் போனதே பெரிய விஷயம். அதுவும் அங்கே போயிட்டு அது வேற மண்ணில் போய் விளையாண்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே மாட்டாங்க.
சின்னப்பம்பட்டி முதல் சிட்னி வரை உங்கள் வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் என்று கேட்டபோது கிரிக்கெட் வீரர் நடராஜன் இப்படி பதில் கூறினார்.
இது திடீர்னு அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஊரில் இருக்கிறவங்க சின்னப்பட்டி சிட்னி. ஸோ ஐபிஎல்ல நல்லா பண்ணதுனால எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால எனக்கு ஒரு நெட் போலராக ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. அதை போய் நல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கலான்னு போயிருந்தேன். நான் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அங்கே நெட் போலராக போய் அங்கே சில பேர்த்துக்கு இன்ஜுரி ஆனதுனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் நான். சின்ன பொம்பளை டு சிட்னின்னு அவங்க பேரே சொல்லிட்டாங்க.
ஆஸ்திரேலியாவில் விளையாடுவது என்பது புதிய நாடு, புதிய மண், புதிய பிச். எத்தகைய தயாரிப்போடு நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டபோது நடராஜன் இப்படி கூறினார்.
சிம்பிளாக தாங்க வச்சுட்டேன், நான் ஆல்ரெடி துபாயில் வந்தேன். அதே இதுதான் எனக்கு என்ன தெரியுமோ, ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதை நான் சொன்னதான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராவாக எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ நான் இப்போ ஐபிஎல் அந்த இதில் என்ன பண்ணணும்னோ அதை தான் இங்கேயும் பண்ண பார்த்தேன். ப்ளஸ் சில ஐடியாஸ் டீம்மேட்ஸ், கோச்சஸ் அண்ட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி பிளேயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி தான் பண்ணீங்களே, மற்றபடி சேம் பிளான் தான். என்ன ஐபிஎல்ல பண்ணணும் அதுதான், பெருசாக எதுவும் திங்க் பண்ணல. அதாவது என்னோட ஜாப் வந்து கரெக்டாக சஃபெக்டாக பண்ணணும் தான் எதிர்பார்த்தேன், அதை தான் பண்ணேன்.
ஆஸ்திரேலியா வந்தபோது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கிரிக்கெட்டில் எல்லா மாதிரியான விளையாட்டுலையும் உங்களால் ஆட வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட இந்த ஆஸ்திரேலிய டூரில், ஆஸ்திரேலிய பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அல்லது மறக்க முடியாத நிகழ்வு என்பதாக நீங்கள் எதை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டபோது நடராஜனின் பதில் இதுவாக இருந்தது.
எல்லாமே எனக்கு மெமரபிள் தான். இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா என் லைஃப்லயே அப்டேட் திருப்பி போட்டுச்சு. என் லைஃப்லயே அப்டேட் என்ன சொல்றது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எல்லாம் ஒரு கனவு மாதிரி 6 மந்த்ஸ் அடி போயிடுச்சு. ஆனால் அது 6 மந்த்ஸும் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள் தான். ஒவ்வொரு நாளுமே ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லா ஊருக்கும் வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வெளி கண்ட்ரிக்கே வந்திருக்கேன். வெளியில் அதிகமாக சுற்றி பார்க்கல, பட் சுற்றி பார்த்த வரைக்கும் எல்லா ஊரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆஸ்திரேலியா. நிறைய தமிழ் மக்களை இப்போ நிறைய தமிழ் பீப்புள் நிறைய பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர்லாம் நம்ம ஊர்லேருந்து இங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க.
நீங்கள் இடதுகை பந்து வீச்சாளர், அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க என்று ஜனனி கேட்டபோது நடராஜன் இப்படி பதில் கூறினார். பொருளாதார நிலையில் எளிய பின்னணி கொண்டவர் நீங்கள், ஆனால் கிரிக்கெட் என்பது வசதியானவர்கள் ஆடுகின்ற விளையாட்டு, பொருள் செலவாகின்ற ஒரு விளையாட்டு. நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள் என்று கேட்டபோது நடராஜன் இப்படி பதில் கூறினார்.
நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டதுனாலதான் இவ்வளவு தூரத்துல இருக்கீங்க. பட் எல்லா துறையிலயும் சொல்ற பாருங்க, இன்ஷியலா எல்லாத்துக்கும் அந்த பயங்கரமான கஷ்டங்கள் வரும். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலுமே சொல்றேன், எல்லா ஸ்போர்ட்ஸ் சொல்றேன், எல்லா வேலை ஜாப்ல எடுக்கிறோம், எல்லா துறையிலுமே சின்சியலா போய் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அதுல சரியா வருது ரொம்ப கஷ்டம். அதுல நிறைய தடங்கள் வரும், நிறைய பிளஸும் வரும் மைனஸும் வரும். பிளஸ் நம்மளால சம்டைம்ஸ் இல்லடா வாழ்க்கையை எடுத்துருமே போகுதுண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தோணும். சின்னதா ஒரு கோல் வச்சேன்னா கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு கிரிக்கெட் மட்டும் தான் தெரியும், என் வேலையை நான் பண்றேன். எங்க ஊர்ல கிரிக்கெட் ஆட போனாவே நிறைய பேர் திட்டுவாங்க, என்னடா வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ கிரிக்கெட் ஆடிட்டுருக்க, என்ன சும்மா சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ்ல நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, வில்லேஜ்ல இருக்கீங்க நிறைய தெரியாது இல்லையா, ஏமாட்டதான் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டுதான் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் இருக்கலாம். அது வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க, ஓகே பையன் இப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆதாரத்துல சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, நான் நிறைய பண்ண முடியாது, என்னால ஏன் முடியாதுங்கிற ஒரு கொஸ்டின் நான் எனக்குள்ள கேட்டுட்டேன். பிளஸ் என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம், கஷ்டப்படலாம், கடினமா உழைக்கலாம், உழைச்சதுக்கு அப்புறம் அது கிடைக்கலன்னா ஓகே. எனவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, 50% கடினமா உழைச்சிருப்பாங்க, இன்னும் ஒரு 10% உழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும் எல்லா ஸ்டெப்பும். அந்த 10% நிறைய பேர் தாண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து அந்த 50% மட்டும் இல்ல, எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணும், மற்றவர் நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கிற அந்த திருப்தி இருந்தா கூட இன்கேஸ் கிடைக்கலனாலும் அதுதான் எனக்கு ஹாப்பியா இருந்திருப்பேன். சில பேர் பாதி தூரம் போயிட்டு ஐயோ கிடைக்கலையேன்னு அப்புறம் பின்னாடி வந்து இன்னும் 10% புஷ் பண்ணிருக்கலாமே லைஃப் போயிட்டு அப்படின்னு நினைக்காம நான் என்ன பண்ணேன், என்ன நான் ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு கோல் வச்சு தமிழ்நாடுக்கு ஆனவன் தான் என்னோட எய்மா இருந்தது. அதர்வைஸ் நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆனேன், காலேஜ் மக்கள் ஆனேன், அதுக்கப்புறம் சென்னை எங்க அண்ணன் ஜெயபிரகாஷ் ஃபோர்த் டிவிஷன் பிஎஸ்என்எல் ஆனேன். ஸோ பிஎஸ்என்எல் கோச்லாம் சூப்பரா என்கரேஜ் பண்ணேன், நல்லா பண்ணேன். சத்தியன் நாராயண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் ரொம்ப நல்ல கோச், அவர் டீம்ல ஆடி இருந்தேன். ஸோ அங்கே நல்லா பண்ணதுனால சென்னையிலேயே நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3-5 கிளப்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபோர்த் டிவிஷன் விளையாண்டேன், அங்கிருந்து செகண்ட் டிவிஷனுக்கு செலெக்ஷனுக்கு அனுப்பியிருந்தாரு என்னோட கோச். அவரு அனுப்பிருந்தா அங்கே போயிட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். ஸோ நான் எங்கிருந்து வரேன் என்னன்னு பேசிக்கா யாருக்கும் தெரியாது, பட் ஆனால் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஒரு நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சிருந்தேன், ஊர்ல தான் நான் வருவேன், சாட்டர்டே நைட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வருவேன், ஒன்றரை சூழல் தான் இருக்கேன். வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் அப்படியே காலையில வந்த உடனே அப்படியே தூங்கல, அதெல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். ஸோ அதனால அங்க கிரிக்கெட் காலையில அந்த ஒரு மேட்ச் ஆட்டி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ட்ரெயினில் வரும், அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ செலெக்ஷன் அனுப்புனாங்க, அதே மாதிரி செலெக்ஷன் போயிட்டு வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு அப்போ எங்கள்கிட்ட ஃபோன்லாம் இல்லை. ஸோ எங்க அண்ணாவோட நம்பர் தான், அதுவும் நார்மல் ஃபோன் தான், அதுல அவர் நம்பர் கொடுத்து எங்க போனாலும் அப்போ அவர் நம்பர் தான் கொடுத்து, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஏன்னா இப்போ உங்ககிட்ட பேசுறதுனால நிறைய பேசுறதுனால இவ்வளோ கரெக்டாக பேசணும், இல்லைன்னா நிறைய உளறிடுவேன், எனக்கு பேசவே வராது. அவர்கிட்ட கொடுத்துருந்தேன், அப்புறம் அது மூலியமாக தான் அப்படியே அவங்க வந்து இந்த மாதிரி டீம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சிமெண்ட் செகண்ட் டிவிஷன் ஆனேன். செகண்ட் டிவிஷன் ஆனது செம்ம ஹாப்பி, எங்கள் அண்ணா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நான் ஃபோர்த் டிவிஷன் அட்லீஸ்ட் தேர்டு அந்த மாதிரி கிடைக்கும்போது செகண்ட் டிவிஷன் கிடைச்சிது. அதுவும் சுவேஷ் சார், ஜார்ஜ்னு சொல்லிட்டு அவரும் ஆடினாரு, சுனில் வைசஸ் அவரும் ஆடினாரு, சம்மன் சார் எல்லாம் பெரிய பெரிய அவங்க அந்த அவங்க அண்ணா அந்த கிரிக்கெட் ரெண்டு கிரிக்கெட் சொல்லலாம், அவங்களாம் சீனியர்ஸ், நான் அந்த மாதிரி இருக்குல்ல நான் போய் ஆனேன். ரொம்ப செகண்ட் டிவிஷன் நல்லா பண்ணேன், அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்தேன், அதே என்கேஜ்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருந்தது, அங்கே ஆனேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2012-13 முடிஞ்சோடனே 14 வந்து கென் பிளாஸ்டிக் வந்துட்டேன் நான். ஸோ கென் பிளாஸ்டிக் வந்ததுக்கப்புறம் தான் கென் பிளாஸ்டிக் வந்தேன், அதுக்கப்புறம் அந்த வருஷம் எல்லாம் லீக் எல்லாமே ஆடினேன். ஸோ கெம்ப்ளாஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லாம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக வந்து பரத் ரெட்டி சார், ஜெயக்குமார், அஜய் குடுவா, ஹேமந்த் அண்ணா, நிறைய பேர், சிவியர் ஷாம் ட்ரைனர், என்னோட பர்சனல் ட்ரைனராக இப்போ வரைக்கும் அவர் தான் இருக்காரு, தனா சேகர், பர்சனல் சிவியராக ஷாம் சுந்தர் தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. பர்சனல்னா என்ன, நான் லீக் ஆடுறப்ப அவங்க அப்படியே அங்கிருந்து பழக்கம், ஸோ அப்படியே எனக்கு அப்படியே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியே நான் படிப்படியாக வந்தேன் அந்த ஃபோர்த், அங்கே அந்த கெம்ப்ளாஸ் அந்த டீம் ஆனதுக்கு அப்போ ஆனால் அந்த வருஷம் நான் ரஞ்சி டிராஃபி டெபி பண்ணேன். இந்த மாதிரி சின்னதாக தான் ஏன்மெட், ஆனால் நிறைய தடைகள் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி டீம்ஸ் வாங்கிறது கஷ்டம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஷூ இல்லாமல் தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ரன்னிங் ஃபஸ்ட்டுங்கிறதோட நான் ஷூவே கிடையாது, கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூவே கிடையாது, வெறும் காலில் தான் ஓடுவேன், டெய்லியும் காலையில் 10 ரவுண்டு, ஈவினிங் 10 ரவுண்டு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாம், ப்ராக்டிஸ்னால் டென்னிஸ் பால் ஆடுவேன், ட்ரைனிங் பண்ணுவேன், சம் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுவேன், ஃபிஷர் ஸ்கூலில் சார் மட்டும்தான் இருக்கும், அதாவது அதை தவிர எதுவும் பண்ண மாட்டேன், இதுதான் ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தேன். டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்ல வின் பண்ற அந்த அமௌண்ட் வச்சுதான் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் படிச்சேன், ஏவிஸ் காலேஜ்ல தான் படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு அதுலதான் ஃபீஸ் கட்டுவோம் நானும் எங்க அண்ணாவும், அதுலதான் போயிட்டு வர சார்ஜஸ் எல்லாம் எல்லாமே. அதெல்லாம் நிறைய தடைகள் இருக்கு, அதான் நான் சொல்றேனே. எந்த துறையா இருந்தாலுமே நான் சொல்றேன், எந்த ஒரு ஜாபும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிஸ்டம்னாலும் சரி, கஷ்டப்படாம எப்பயுமே அது ஈஸி வே கிடையாது. எதுவுமே பெரிய ஆளுங்களாம் சாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. நான் எனக்கு என் லைஃப்ல கத்துக்கிட்டது ஒண்ணு ஒண்ணு, கஷ்டப்பட்டா கண்டிப்பா பலன் உண்டு. நான் பாருங்க, நான் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் அங்கில இருந்து 2010 ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஷூலாம் தான் ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இப்படியே போறப்போ கொஞ்சம் பெட்டரா ஷூ எங்க டீம்ல ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆடுறப்போ எல்லா டீமுமே ஷூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷூ வச்சு அப்படியே யூஸ் பண்ணுவோம். என்ன இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுவேன். நான் எக்ஸ்டா ஐயோ நான் எனக்கு இது வேணும் இதுதான் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன முடியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபுட்டு கிட்ட எல்லாம் நிறைய அதை சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்மளால என்ன முடியும், என் சைட்ல இருந்து என்ன முடியும், இது 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 கிடைக்கிறதா, இது நல்லா சாப்பிடுவோம், இதுல இருக்கா நல்லா ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவா எதுவுமே நான் வந்து ஆசைப்படவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அதுவே நார்மல் ஃபுட்டு தான், சாப்பாடு அந்த மாதிரி ரசம் இந்த மாதிரி வீட்டுல பண்றது பெருசா என்னங்க பண்ண போறாங்க. சின்ன வயசுல என்ன அந்த ரேஷன் கடையில இருக்குல்ல, அந்த வச்சுதான் ஒரு ஸ்கூல் முடிவு வரையுமே சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமே சாப்பிட்டுதான் இருந்தோம். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் பிரபல கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்கள். உங்கள் அம்மா அப்பா குறித்து பகிர்ந்து கொள்ளுங்களேன் என்று கேட்டபோது நடராஜன் இப்படி பதில் கூறினார்.
நான் எங்கள் வீட்டில் 5 பேர், 3 தங்கச்சி 1 தம்பி, நல்லா பெரியவன். எங்கள் அப்பா வந்து பவர்லூம்ஸ் அதாவது நெசவு நெய்கிற தொழில் பண்ணுறாங்க, அந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த சாரீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரோட்டு ஓர கடையில் ஒரு சிக்கன் ஷாப் வச்சுருக்காங்க. ஒரு 4 o'clock போனால் ஒரு 9:00 அந்த மாதிரி, அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அவங்க அவங்க சைட்லேருந்தே பையன் எப்படியோனு ஏதாவது அவன் பொழிச்சிக்கிட்டா போதும்னு தான் நினச்சாங்க. எங்களை காப்பாற்றலாம் கூட போதுறா, நீ படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு படிப்பு வராது, சின்ன வயசுல தான் பேசுவாங்க. பட் கிரிக்கெட் ஆடுறதுக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, போயிட்டு வருவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கும், ஏன்னா மொதல் பையங்கள்னால சரி போயிட்டு வராமங்க.
உங்களுக்கு நவம்பர் மாதம் குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தையோடும் மனைவியோடும் உங்களால் இருக்க முடியாத அளவு நீங்கள் விளையாட சென்று விட்டீர்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்டபோது நடராஜன் சொன்ன பதில் இது.
அது ஒரு பக்கம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இது ஒரு இந்தியாவுக்காக ஆட போறேங்கிற அந்த இந்தியாவுக்காக நான் போய் பிராக்டிஸ் அந்த இதில் அது இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அது இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்றேன் ஆடுறேங்கிறப்போ அதுக்கு போச்சு. இந்தியாக்காக ஆடுறாங்க, இது எனக்கு என் வயசும் ஓகே. நீங்க வந்து 6 மாசம் இல்லை என்ன 8-10 மாசம் கழிச்சு போட்டு நீங்க வாங்க ஆடிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. என் வைஃப் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எங்கேயும் வெளியில போக மாட்டாங்க. ஆனால் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த டைமில் எல்லாரும் மிஸ் பண்ணுறது தான். ஆனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க, அது ரொம்ப பிடிச்சி இருந்தது.
சிறு வயதில் எப்படி உங்களுக்கு கிரிக்கெட் மீது ஆர்வம் பிறந்தது என்று கேட்டபோது நடராஜன் இப்படி நினைவு கூர்ந்தார்.
அப்போலாம் எங்கள் வீட்டில் டிவியே கிடையாதுங்க, நாங்கள் வாடகை வீட்டில் தான் லாஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக தான் மே இப்படி என்னது நல்லா நான் வீடு கட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2010-2014-15 வரைக்குமே வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அது வரைக்குமே என்ன நான் பிறந்ததுலேருந்து நேரிலும் அந்த 15 வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் டிவிலாம் கிடையாது, டிவிலாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, டிவி ஸ்பான்சர் அந்த இதுதான் இருந்துச்சு. சின்ன வயசுல ஊர்ல நிறைய டென்னிஸ் பால் ஆடுவாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு கிரிக்கெட்னா இந்த கிரிக்கெட் பால்ல இருக்கிறதா எனக்கு தெரியாது. சின்ன வயசுல எனக்கு என்னன்னா ஊர் சுற்றி டோர்னமெண்ட் நடக்கும், அதில் எனக்கு டென்னிஸ் பால் ஆடுவேன். பட் ஆனால் அந்த கப்பு வாங்குறது எனக்கு பிடிக்கும். அந்த டைம்ல என் வீட்டில் வைக்க கப்புக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது கப்பு. ஸோ அந்த அளவுக்கு நான் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஆறு, ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு தான் நான் அவ்வளோ கப் வாங்கினேன் டென்னிஸ் பால்ல. எங்கே போனாலும் எனக்கு மேனத்து சீரீஸ் அந்த மாதிரி மேனத்து மாதிரி தான் அந்த நிறைய கப் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் எங்கள் அண்ணா வீட்டில் வச்சுருந்தேன், அந்த மாதிரி இருந்தது. சில வீட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வச்சுருவேன் கப்பு, எங்கள் வீட்டில் இடம் இல்லாமல். ரொம்ப ஒரே ரூம், சின்ன ரூம், எல்லாம் ஒரே 8 பேர் ஒரே ரூமில் தூங்குவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கப்பு வாங்கி ப்ரைஸ் வாங்கணும், அதுதான் எனக்கு மைண்டாக வந்து அப்படிதான் ஆரம்பிச்சேன். இவங்க பார்த்து இன்னொரு தான் இவங்கள மாதிரியும் அவனு அந்த மாதிரி சின்ன வயசுலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க அடுத்த கொஸ்டின் இது கேட்பீங்க எனக்கு தெரியும், கிரிக்கெட் பாலுக்கு டென்னிஸ் பாலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பீங்க. பட் எந்த டிஃபரன்ஸ் இல்லை, என்னோட ஆர்வம் மட்டும்தான் இருந்தது, அதை பத்தி நான் திங்க் கூட பண்ணல.
இப்போ வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனையாக ஏதாவது ஒரு மேட்ச் இருந்திருக்கும் இல்லையா, அப்படி அமைந்த அந்த கிரிக்கெட் விளையாட்டு அல்லது அந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி சொல்லுங்களேன் என்று கேட்டபோது நடராஜன் இப்படி பகிர்ந்து கொண்டார்.
டிஎன்பிஎல் தான் என்னோட லைஃப் வந்து ஐபிஎல்க்கு எடுத்துகிட்டு போச்சு. டிஎன்பிஎல் மேட்ச் விளையாண்டேன், ஸோ அந்த மேட்ச் தான் எனக்கு வந்து லைஃப் திருப்பி போட்டுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எந்த பேசிக்காக நான் எதுவுமே ஆடல, ஸ்டேட் மட்டும்தான் ஆடினேன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்பிஎல் நல்லா பண்ணதுனால எனக்கு ஐபிஎல் சான்ஸ் கிடைச்சு. அதான் என் லைஃபே திருப்பி போட்டாங்க அந்த இது. மறுபடியும் இடையில ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் வந்து டோட்டலாக வந்து இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் வந்து ரொம்ப மாதிரி என் லைஃபை மாத்திடுச்சு. சாதாரண பிளேயராக இருந்ததுனால இந்திய பிளேயர் ஆகிடுச்சு.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.